ஓபுருசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் புத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று நவம்பர் மாதம் 16 2019 சனிக்கிழமை நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழுசை வானொலியிலும், ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்ப தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவரும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முகப்பு திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்தில் இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை எமது நேர்களுக்காக.
இன்று நாம் முத்தாய்ப்பாக ஒரு அதிகாரத்தை எடுத்திருக்கிறோம், அதாவது ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறட்பாக்களை பார்க்க இருக்கிறோம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இலார் உடையது உடையரோ மற்ற தெளிவாக எடுத்துரைக்கிறார் பாருங்களேன். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இலார் உடையது உடையரோ மற்ற, அதாவது ஊக்கம் உடைமையை உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர் என்று தெளிவாக தெரிவிக்கிறார். அடுத்த குரலாக 592 அமைந்திருக்கிறது இந்த குரல். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கம் உடைமையே ஒருவனது நிலையான செல்வமாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும். எனவே ஊக்கத்தை நாம் கை கொள்ள வேண்டும் என்று தெளிவாக தெரிவிக்கிறார். ஊக்கம் அதாவது உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும்.
ஆமாம் லக்வன், அந்த திருக்குறள் உண்மையிலேயே நல்ல பல கருத்துக்களை மக்களிடையே ஊட்டக்கூடிய ஒரு திருக்குறளாக இருக்கின்றது. ஏனென்றால் முயற்சி திருவினையாக்கம் என்று சொல்வார்கள். முயற்சி இல்லாமல் நாங்கள் எந்த காரியத்தையும் சாதித்து வர முடியாது. அந்த வகையிலே உள்ளத்தோடு உறுதியோடு செயற்படுகின்ற அந்த முயற்சி ஊக்கம் தான் சிறந்ததாக அமையும். அந்த வகையிலே நிகழ்ச்சியிலே இன்றைய காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே எமது நேயர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஒன்றை வழங்கினால் நன்றாக இருக்கும். அந்த வகையிலே சொல்லுங்கள் ஏதாவது கருத்துக்களை.
நிச்சயமாக ஐயா, இதே நற்சிந்தனையில் ஊக்கத்தை அடித்தளமாக கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற சிறிய பகுதியாக நாம் அலசலாம் என்றிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தனது இறுதி காலத்திலாவது மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்லவர்களாக வாழ்ந்து காட்ட ஆசைப்படுகின்றான் இல்லையா. ஆண்டவன் மனிதர்கள் யாவரும் மகிழ்ச்சியாகவே வாழவே படைத்து அனுப்பியுள்ளார். பல வாய்ப்புகளையும் இறைவன் தந்து கொண்டே இருக்கின்றான். நாம் தான் அந்த வாய்ப்புகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கின்றோம் என்று நினைக்கின்றேன். வாழ்வை புரிந்து கொண்டு வாழ்வை அர்த்தமுள்ளதாக நம்மால் முடியும், அர்த்தமுள்ளதாக்க நம்மால் முடியும். இறைவனின் படைப்புகளில் மற்ற உயிர்களெல்லாம் வாழ்கின்றன, ஆனால் மனிதன் மட்டுமே வாழ்க்கை நடத்துகின்றான். வாழ்வதற்கும் வாழ்க்கை நடத்துவதற்கும் வேறுபாடு உள்ளதை சிந்தியுங்கள். ஊர்வன பரப்பன மிருகங்கள் செடி கொடிகள் மரங்கள் புல் பூண்டுகள் எல்லாம் உயிர் வாழ்கின்றன, ஆனால் மனிதன் மட்டும் வாழ்க்கை நடத்துகின்றான். உயிர் வாழ்தல் மட்டுமே வாழ்க்கை அல்ல. அப்படி உயிர் வாழ்வது மட்டுமே வாழ்க்கை என்றால் மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை விளம்ப இயலாதல்லவா. ஆனால் மனிதன் வாழ்வதற்கும் மிருகங்கள் வாழ்வதற்கும் வேறுபாடு உள்ளது. அதனால்தான் மனிதன் வாழ்க்கை நடத்துகின்றான், மற்றன உயிர் வாழ்கின்றன.
ஆமாம் லக்வன், இந்த காலை வேளையிலே மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான உயிர் வாழ்தல் தொடர்பான வேறுபாட்டை சிறப்பான முறையிலே கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையிலே இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே ஒரு பழைய திரைப்பட பாடலை மனிதர்களுக்கு வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். சொல்லுங்கள் ஏதாவது பாடல் ஒன்றை.
அந்த வகையில் இரண்டு அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பு நாம் சிலப்பதிகாரத்தில் எந்த கதாநாயகி மிகவும் சிறந்தவள் என்று நாம் ஒரு வழக்காடு மாறு நடத்தி காட்டினோம். அதில் அந்த கண்ணகை என்னும் ஒரு கதாபாத்திரம் என்னை மிகவும் கவர்ந்தது. அதை அழகுபடுத்திய ஒரு திரைப்படம் என்றால் அது பூம்புகாராகத்தான் இருக்க முடியும். அந்த பூம்புகார் படத்திலிருந்து SS ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் நமக்கு தந்த அருமையான காட்சியை பாடல் வகையில் TM சவுந்தரராஜனும் மற்றும் S ஜானகியும் தந்திருக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது என்னமென்னவோ முழுக்க முழுக்க சிலப்பதிகாரத்துக்கே செல்கிறது. கேட்போமே.
பொன்னாகிது போலே வருமாயினி மேலே, பொன்னாகிது போலே வருமாயினி மேலே, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள். நாளிலே நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே. குலமாதர்கள் கொண்டாடும் குணமாமணியே நல்ல பொன்னாள் இது போலே வருமா இனிமேலே.
இந்த சந்தர்ப்பத்திலே நான் படித்ததிலே பிடித்துக் கொண்ட ஒரு சிறிய கதை ஒன்றை நேர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்
சொல்லுங்கள் ஐயா.
ஒரு அப்பாவும் 4 வயது மகனும் அவர்களுடைய புதிய காரை துடைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறுவன் ஒரு சிறிய கல்லை எடுத்து காரின் கதவு பக்கத்தில் சுரண்டிக் கொண்டிருந்தான். சத்தத்தை கேட்டு அப்பாவுக்கு கோபம் தலைக்கேறியது. கடுப்பில் மகனுடைய கையை பிடித்து 4 முறை உள்ளங்கையில் விளாசி தள்ளிவிட்டார். அப்பொழுதுதான் கவனித்தார் அவர் அடித்தது ஸ்பின்னரை கொண்டு என்பதை. வலியில் துடித்த மகனை மருத்துவமனைக்கு தூக்கிக் கொண்டு ஓடினார். பல எலும்புகள் முறிந்து விட்டதால் இனி விரல்கள் குணமாக்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். மகன் வலி நிறைந்த கண்களுடன் அப்பாவை பார்த்து, அப்பா என்னோட விரல்களுக்கு திரும்ப வளர்ந்துவிடும் இல்லப்பா என்று கேட்டவுடன் கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்தார். வெளியில் நின்றிருந்த காரை பல தடவைகள் எட்டி எட்டி உதைத்தார். கண்ணீருடன் தலையில் கையை வைத்துக் கொண்டு காரின் முன்பு உட்கார்ந்து விட்டார். அப்பொழுதுதான் அந்த கீறல்களை கவனித்தார். என்ன எழுதியிருக்கிறது என்று. அந்த வாசகம், ஐ லவ் யூ அப்பா. மனிதர்களை பயன்படுத்துகிறோம், பொருட்களை நேசிக்கிறோம். எப்பொழுதுதான் மனிதனை நேசித்து பொருட்களை பயன்படுத்த போகின்றோமோ என்றது தலைப்பிலே அந்த சிறிய கதை அமைந்திருக்கின்றது. நேர்களுக்கும் பிடித்திருக்கும் இருக்கிறேன். லக்மன், அடுத்ததாக நிகழ்ச்சியிலே எவற்றை கொடுக்கலாம்?
அருமையான கருத்தை கொடுத்தீர்கள். மனித நேயம் எவ்வளவு முக்கியமானது என்று இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக சைவ திருமுறைகளில் நம்மை மிகவும் ஈடுபடுத்தும் நூல்களுள் திருவாசகம், தேவாரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திருமந்திரத்தை கூட அதிகமாக நாம் பேசலாம். திருப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது நாம் ஒரு அருமையான சைவ அடியாரை காணிருக்கிறோம். அவருடைய பாடல்கள் என்னவோ மிகவும் தெளிவாக அதை பிரித்து பிரித்து படிக்கும் பொழுது நம்ம உள்ளத்தை தொடுகின்றன. அவர் வேறு யாரும் அல்ல, நம் மனங்களை கவர்ந்த தாயுமானவர் சுவாமிகள் தான். அந்த தாயுமான சுவாமிகளின் பாடல்களில் சிலவற்றை தங்களோடு பகிர விழைகிறேன். பொன்னை மாதிரி என்ற தலைப்பில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த பாடல்கள். பாருங்களேன், எவ்வளவு தெளிவாக பிரித்து படிக்கும் பொழுது நம் நெஞ்சத்தை தொடுகின்றன. பாருங்களேன், பொன்னை மாதிரி பூமியை நாடினேன், என்னை நாடிய என்னுயிர் நாதனே, உன்னை நாடுவன் உன்னருள் தூவெளி, தன்னை நாடுவன் தன்னந்தனியனே, தன்னதென்று உரை சாற்று வனவெல்லாம் நின்னதென்று அனை நின்னிடத்தே தந்தேன், இன்னும் என்னை இடர் உர கூட்டினால் பின்னை உயிகிலன் பேதையின் ஆவியே, ஆவியே உனையான் அன்றி வாய் நின்று சேவியேன், களச்சிந்தை திரைகொடேன், பாவியேன் உளப்பான்மையை கண்டு நீ கூவியால் என்னை ஆட்கொண்ட கோலமே, கோலமின்றி குணமின்றி நின்னருள் சீலமின்றி சிறியன் பிழைப்பனோ, ஆழ ஆழமுண்டும் அமிர்து உருவாய் வந்த காலம் எந்த கதிநிலை காண்பதே, காணும் கண்ணீர் கலந்த கண்ணே உனை சேனும் பாரும் திரிபவர் காண்பரோ, ஆணும் பெண்ணும் அதுவெனும் பன்மையும் பூணும் கோலம் பொருந்தி உள் நிற்கவே, நிற்கும் நன்னிலை நிற்கப் பெற்றாரருள் வர்க்கமன்றி மனிதர் அன்றே ஐயா, துர்க்குணம் கடற் சோங்கன் பாவியேர் கேற்கு உணங்கன் என் பெயர் சொல்வதே, சொல்லை உண்ணி துடித்தலால் அருள் எல்லை உண்ணி என்னை அங்கு வைத்திலேன், வல்லை நீ என்னை வாவென்று இடாவிடன் கல்லையாம் இருக்க கருமி நடக்கையே, கையும் மெய்யும் கருத்துக்கு இசையவே ஐயே தந்த கையம் இனியுண்டோ, பொய்யனேன் சிந்தைப்பொய் கெடப்பூரண மெய்யதாம் இன்பம் என்று விளைவதே, என்றும் உன்னை இதய வெளிக்குளே துன்ற வைத்தன்னனை அருட்சோதினி, நின்ற தம்மை நிலைக்கண்ணை நேர்மையாம் நன்று தீர வைத்த நடுவதே. இந்த நடுவதே என்றுதான் அருள்பெருஞ்சோதி கூறுவார் திருவருட்பாவில். அதையும் இவரை எடுத்து ஆளுகிறார் என்பது மிகவும் நமக்கு நன்றாக தெரிகின்ற செய்தியாக இருக்கிறது இல்லையா. வைத்த தேகம் வருந்த வருந்திடம் பித்தனான் அருள் பெற்றும் திடமிலேன் சித்தமோன சிவன் சிம்மையானந்தம் வைத்த ஐய அருட்செம்பூர் சோதியே, செம்புன்மேனி செழுஞ்சுடர் முழு அம்பனே, உனை வாழ்த்து மதியின்றி இம்பர் வாழ்வினுக்கு இச்சை வைத்த தேன் மனம் நம்பி வாவினேன் நானெனில் கோல் செய்வதே, செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐய நின்றது என்னும் அறிவின்றி வெய்யக்காம வெகுளி மயக்கமாம் பொய்யிலே சுழன்ற என்ன புண்மையே, புண்புலால் நரம் பெண்புடை பொய்யுடல் அன்பர் யார்க்கும் அறிவுறுப்பல்லவோ என்புல் ஆமணி இறையே இத்தால்.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே பல பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த பாடல்களுடைய சாராம்சம் மக்களுக்கு எந்த வகையிலே விளங்கக்கூடியதாக இருக்கும், அதை பற்றிய சில கருத்துக்களை சொல்லுங்கள். அதனுடைய சாராம்சங்களை
ஒன்றும் இல்லையா, இப்போ நீங்க ஒரு சிறிய பாடல் எடுத்துக்கோ. முதலாக நாம் படித்த பாடல் என்னவென்றால், முதலாவதாக வந்தது பொன்னை மாதிரி பூமியை நாடினேன், என்னை நாடிய என்னுயிர் நாதனே. அதாவது இறைவனை நாம் நாடுவது ஒரு பக்கம் இருக்க, இறைவன் நம்மை நாடுகிறான் என்று கூறுகிறார் பாருங்களேன். அதைத்தான் நான் இங்கே முக்கிய கருத்தாக சொல்ல விழைகிறேன். பொன்னை மாதிரி பூமியை நாடினேன் அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் நான் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் அதெல்லாம் இருக்கட்டும், என்னை நாடிய என்னுயிர் நாதனே என்பது என்னுடைய நெஞ்சம் மிகவும் இலகுவாய் சாஃப்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இறைவன் வந்து தானே உட்கார விரும்புகிறான். நாம் இடம் கொடுக்கிறோமோ இல்லையா என்பதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா இங்கே.
ஆமாம்,
அதைத்தான் நான் தற்போது தெரிவிக்க விரும்புகிறேன். உன்னை நாடுவன் உன்னருள் தூவெளி, தன்னை நாடுவன் தன்னந்தனியனே, தன்னதென்று உரைசாற்று வனவெல்லாம் நின்னதென்று என்னை நின்னிடத்தே தந்தேன். அதாவது என்னுடைய பொருட்கள் எல்லாம் என்னுடையது என்று நாம் கூறுவதற்கு முன்பு எல்லாம் உன்னுடைய பொருள் என்று நான் கூறிவிட்டேன் என்றால் அதிலிருந்து பற்று விளங்கிவிடும், அதிலிருந்து ஆசை விளங்கிவிடும். விளக்கிவிடும் பொழுது நமக்கு அருட்பெரும் சோதி இறைவனே நமக்கு கண்ணெதிரே தோன்றுவார் என்று தெளிவாக தெரிவிக்கிறார் நம்முடைய தாய்மான சுவாமிகள். எனவே இன்னும் என்னை இடருறக் கூட்டினால் பின்னை உயிகளின் பேதையின் ஆவியே என என்ன அழகா சொல்றார் பாருங்களேன். எல்லாமே நம்முடைய கையில் தான் இருக்கிறது, அதை நாம் எடுத்துச் சென்றால் இறைவன் நமக்குள்ளே வந்து வாழவும் வசிக்கவும் இருக்கவும் விழைகின்றான். அதில் நாம் என்ன நம்முடைய பங்கு என்பதை நாம் ஆலோசிக்க வேண்டும் இல்லையா?
ஆமாம் லக்வன், உண்மையிலே இது ஒரு ஆன்ம விடுதலையோடு தொடர்புடைய பாடலாகத்தான் நானும் பார்க்கின்றேன். தாயுமானவ சுவாமிகளினுடைய பாடல்கள் எல்லாம் எங்களுடைய ஆன்மா பல்வேறு துன்பங்களிலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவற்றிலே இருந்து எவ்வாறு வெளியிலே வரலாம், வெளியிலே வந்து இறைவனோடு இரண்டல கலக்கின்ற நிலையைத்தான் அவர் எல்லா பாடல்களிலும் சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். சொல்லுங்கள் உங்களுக்கு
தெளிவாக இருக்கிற ஐயா. பாருங்களேன், இப்போ ஆவியே உனை யான் அன்றி வாய் நின்று சேவியேன் களச்சிந்தை திரை கொடேன். அப்ப களச்சிந்தை என்றால் திருட்டுத்தனமான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த திரை கொடேன், அதை கொடுக்காமல் இருந்தால் பாவியேன் உள பான்மையை கண்டு நீ. பாருங்களேன், பாவி என்னுடைய உள்ளத்தின் பான்மையை கண்டு நீ கூவி ஆள் என்னை ஆட்கொண்ட கோலமே. இறைவனே வந்து நம்மை ஆட்கொள்கிறான். இதைத்தான் நாம் படிக்கும்போது திருவாசகத்திலும் சரி திருமந்திரத்திலும் சரி அந்த ஆட்கொள்ளும் அவரே இறைவனை நம்ம ஆட்கொள்ளும். நாம் அதற்கு வழிவிட வேண்டும் இல்லையா? அந்த வழியை விடுவதற்காகத்தான் நாம் இந்த பாடல்களை படிக்க வேண்டும். படித்து அதற்கு இறைவனுக்கு நாம் வழிவிட்டால் போதும், சும்மா ஒரு இன்ச்சு வந்தா போதுங்க. அதையே நாம் நினைச்சிட்டு இருந்தா இறைவனை அடைவதற்கு அருமையான வழிகள் இருக்கின்றன என்று பல பாடல்கள் நம்ம சைவ திருமண பாடல்கள் கூறுகின்றன. எனவே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், அதற்கான முயற்சிகள் நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நல்லது பயக்கும் என்ற எண்ணத்தில் நான் இருக்கின்றேன் ஐயா.
ஆமாம் லக்வன், அந்த சந்தர்ப்பத்திலே அடுத்ததாகவும் ஒரு பாடல் ஒன்றை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது நேர்களுக்கு இன்றைக்கின்றேன். அடுத்ததாக எந்த பாடலை கொடுக்கலாம்?
அடுத்த பாடல் மிகவும் நல்ல பாடல், எல்லோருக்கும் மிகவும் கவர்ந்த பாடல். போலீஸ்காரன் மகள் என்ற படத்தில் விஜயகுமாரியும் முத்துராமன் இருக்கேன் இருவரும் கலந்து பாடியிருப்பார்கள். அருமையான பாடல். அதில்
இந்த மன்றத்தில் ஓடிவரும்,
ஆமாம், அதை பாடியவர் எஸ் ஜானகி மற்றும் பி.பி. சீனிவாஸ் குரல். பாருங்களேன், கேட்டு பாருங்க, நல்ல அருமையான பாடல்.
உண்மையிலேயே நானும் அந்த பாடலை விரும்பி கேட்கின்ற பல சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றது. இந்த பாடலை நேர்களுக்காக தருகின்றோம், கேளுங்கள்.
மன காதலை கூறுகிறாள், காதலை கூறுகிறாள், இந்த அண்ணனை மறந்து விட்டாள், என் கதலை கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் தென்றலை கேட்கின்றேன், என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது சரிதானா. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன்.
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய கிறிஸ்துமஸ் தின வருடாந்த சிறப்பு நிகழ்ச்சியானது எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய வருடாந்த கிறிஸ்துமஸ் தின சிறப்பு விசேட நிகழ்ச்சி எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. பல கலை நிகழ்ச்சிகளோடு கூடிய அந்த சிறப்பு நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் வருகை தருமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க. அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து தமிழ் கல்வி பூங்கா அமைப்பிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள அறிவித்தல் ஒன்று, தமிழ் மொழி தேர்வு இறுதியாண்டு தமிழ் மொழி தேர்வு 2019 நடைபெறும். இத்தேர்வுக்கு தோற்ற விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவங்களுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தயவு செய்து பூங்கா தமிழ் பாடசாலை தேர்வு பொறுப்பு ஆசிரியை ரஞ்சனியை அவருடைய தொலைபேசி இலக்கம் 6260911 அல்லது தேர்வு இணைப்பாளர் தர்சி தொலைபேசி இலக்கம் 0219312176 தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தவறுகளை பெற்றுக் கொள்ளலாம். மறந்துவிடாதீர்கள், இந்த பரீட்சைக்கான விண்ணப்ப முடிவு திகதி நாளை ஞாயிற்றுக்கிழமை அதாவது 17ஆம் தேதி நவம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் தமிழ் மொழி தேர்விலேயே பங்கு பெற்று விரும்புகின்ற மாணவ மாணவிகள் தயவு செய்து தேர்வு பொறுப்பாசிரியை அல்லது தேர்வு இணைப்பாளரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று, நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் ஏற்பாட்டிலே நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய பிரபல தமிழ் பாடசாலைகளான பக்குரங்கா தமிழ் பாடசாலை மற்றும் மோன்ரோஸ்கில் தமிழ் பாடசாலை ஆகியன இணைந்து நடத்துகின்ற வண்ண வண்ண பூக்கள் சிறப்பு கலை நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணி தொடக்கம் தக்கம் 13 மேவேதி மோன்ரோஸ்கில் போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. சிறுவர் சிறுமியர்களின் வண்ண வண்ண விதமான கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்திட அன்பர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய தமிழ் பாடசாலை நிர்வாகத்தினர். மறந்துவிடாதீர்கள், இந்த நிகழ்வு இன்று மாலை 6 மணி முதல் இலக்கம் 13 மேவேதி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான கண்கவர் நடனங்கள் நாடகங்கள் கவிதைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளாக இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி முற்றிலும் இலவசமான நிகழ்ச்சி. அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று, நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையின் ஏற்பாட்டிலே அன்றில் இருந்து இன்று வரை பழைய இடைக்கால மற்றும் புதிய பாடல்கள் அடங்கிய இசை வேள்வி நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து திருமுருகன் ஆலய சமூக மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி பிற்பகல் 2 மணி தொடக்கம் மாலை 5:30 வரை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. உணவு தீன்பண்ணங்கள் விற்பனைக்காக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பிரவசம் முற்றிலும் இலவசம் என்பதை அன்போடு அறியத் தருகின்றார்கள் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணி சபையினர். இந்த அறிவித்தல்களை தொடர்வது நண்பர் லக்வன் சொக்கலிங்கம். லக்வன், இறுதியாக நீங்கள் ஒரு புத்தகத்தோடு கையில் இருப்பதை பார்க்கின்றேன். என்ன ஏதாவது படித்ததில் பிடித்த கதைகளை சொல்லவும் இருக்கிறீர்களா?
பிடித்ததில் படித்தது, படித்ததில் பிடித்ததுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து என்னை கவர்ந்த ஒரு நூல். இது எதிர்ப்பிலேயே வாழுங்கள்
என்று
ரஜினேஷ் என்று தன்னுடைய பெயரை ஓசோ என்று மாற்றிக்கொண்டவர் இல்லையா, அவருடைய எதிர்ப்பிலேயே வாழுங்கள் என்ற நூலில் இருந்து 2 கேள்விகளை மட்டும் இங்கே படித்து காட்டி அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள விழைகின்றேன். ஒரு கேள்வி பாருங்கள், ஏன் மேற்கத்திய சமூகங்கள் இந்திய மதத்தில் இப்பொழுது ஆர்வம் கொண்டு இருக்கின்றனவா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்றாரு பாருங்களேன், மதம் தான் கடைசி ஆடம்பரம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சமூகம் பணக்காரத்தனத்தில் இருக்கும் பொழுதுதான் மதம் அர்த்தமுடையதாக இருக்கிறது. இப்பொழுதுதான் முதன் முதலாக உலகத்தின் பெரும் பகுதியில் ஏழ்மையற்று இருக்கின்றன. மனித வரலாற்றிலேயே இப்பொழுது அமெரிக்கா தன் குறிப்பாக மிகுந்த பணக்காரத்தன்மையில் இருக்கிறது. மதத்தன்மை உடையவர்களாக இருக்க அல்லது வாழ்வின் முடிவான தன்மைகளில் ஆர்வமுடையவர்களாக இருக்க மனிதனின் கீழ்நிலையில் உள்ள தேவைகள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தும் உண்மையாக பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் ஒரு ஏழ்மையான சமூகம் உண்மையான மதத்தன்மையில் இருக்க முடியாது. இந்தியா அதனுடைய பணக்காரத்தனத்தின் உச்சநிலையில்தான் அது மிக மதத்தன்மையுடையதாக இருந்தது. உதாரணமாக புத்தர் காலத்தில் இன்றைய அமெரிக்கா போல இந்தியா இருந்தது. அந்த காலத்தில் இந்தியா மிகுந்த பணக்கார கண்டமாக இருந்தது. இன்றைக்கு இந்தியாவில் உள்ள நம் மதங்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து வெளிவந்த பிறகு உள்ள மீதங்கள்தான். ஒரு ஏழையின் மதத்திற்கும் ஒரு பணக்காரனின் மதத்திற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு ஏழை மதத்தில் ஆர்வமனாக இருந்தால் அது வெறும் மாற்றுத்தான், சப்ஸ்டிடியூட் என்று கொள்ளலாம். அவன் கடவுளை பிரார்த்தித்ததால் அது தன் பொருளாதார மேம்பாட்டிற்காகவே இருக்கும். ஒரு மனிதனின் உண்மையான அடிப்படை தேவை இன்னும் அவனிடம் ஏற்படவில்லை. ஏழைகளை பொறுத்தவரையில் மார்க்ஸ் மிகவும் சரியே, மதம் மக்களுக்கு போதைப்பொருள் போன்றது என்று அவர் சொன்னது ஒரு வகையில் சரியே. ஏனெனில் அவர்களால் தங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அதற்கு மாற்றாக பிரார்த்தனை, தியானம், யோகா மற்றும் மதம் முதலானவற்றை கையாளுகிறார்கள். ஆனால் பணக்காரனை பொறுத்தவரையில் அவனிடம் அடிப்படை மாற்றம் இருக்கிறது. அவன் இப்பொழுது பொருளாதார மேம்பாட்டை கேட்கவில்லை, அவன் இப்பொழுது வாழ்வின் அர்த்தத்தை கேட்கிறான். கிருஷ்ணர், மகாவீரர், புத்தர் மற்றும் சமண மதத்தின் 24 தீர்த்தங்கரர்கள், இந்து மதத்தின் 24 அவதாரங்கள் அனைவரும் பணக்கார மக்களே. அவர்கள் எல்லாம் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள், ராஜகுமாரர்கள். இந்தியா கண்ட இந்த அவதாரங்களில் ஒருவர் கூட ஏழை இல்லை. இயேசு மாத்திரம்தான் ஏழ்மையில் இருந்தார். ஆகவேதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு ஏழையின் மைந்தனை சுலபமாக சிலுவையில் அறைய முடியும். இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள், அவர் அவதாரமா என்ன? இந்துக்கள் அவரை அவதாரம் என்று ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்படியென்றால் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அவதாரம் என்று கருதி கொள்ளலாம். காந்தியை பின்பற்றுபவர்கள் காந்தியை அவதாரம் என்று கருதுகிறார்கள். அதே போல ராமகிருஷ்ணரை பின்பற்றுபவர்கள் ராமகிருஷ்ணரை அவதாரம் என்று கருதுகிறார்கள். இப்படி பல அவதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அது இப்பொழுது பிரச்சனையில்லை. இந்து மதத்தில் 24 அவதாரங்கள் உண்டு. அதில் 23 அவதாரங்கள் நிகழ்ந்து விட்டன, இன்னும் ஒன்று பாக்கி உள்ளது. அதே போல புத்த மதத்திலும் சமண மதத்திலும் முறையே 24 அவதாரங்கள் இருக்கின்றன. அவர்களை புத்தர்கள் என்றும் தீர்த்தங்கரர்கள் என்றும் அழைப்பார்கள். எல்லோருமே ராஜகுமாரர்கள், யாருமே ஏழை கிடையாது. கிறிஸ்தவ மதத்துக்கும் புத்த சமண மற்றும் இந்து மதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கிறிஸ்தவ மதம் ஏழைகளின் மதமாக இருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்தவ மதம் தன் உச்சநிலைக்கு செல்ல முடியவில்லை. நீங்கள் இந்து மத ஏடுகளையும் உபநிஷத்துக்களையும் பைபிளோடு ஒப்பிட்டு பார்த்தால் பைபிள் குழந்தைத்தனமாகவும் ஏழையாகவும் இருப்பதை காண்பீர்கள். வார்த்தைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுதான், அனுபவங்கள் கூட ஒரு வகையில் ஒன்றுதான். ஆனால் கிறிஸ்தவம் ஒரு சாதாரண மதமாகத்தான் இருக்கிறது. மதத்தில் உள்ள ஒழுங்குபடுத்தப்பட்ட வெளி அமைப்பும் ஞான அனுபவங்களும் வெவ்வேறானவை என்று தெளிவாக கூறுகிறார்.
ரஜினிய கதைகள் உண்மையிலே ஆழமான கருத்துக்களை கொண்டவைதான். அந்த வகையிலே லக்வன தொடரும் பாடலோடு நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு நேர்களை சந்திக்கலாம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. இது இலக்கண சொக்கலிங்கம். வரும் பாடல் தென் நிலவு என்ற படத்திலிருந்து வருகின்றது. கேட்டு பாருங்களேன்.